ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு ஆறு, இறை வார்த்தைகள் 53 தொடங்கி 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத் பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. நிறைவான வாழ்வை கொடுப்பவர் கடவுள். திரு அவை வரலாற்றிலே பல புனிதர்களை பற்றி நாம் வாசிக்கின்றோம், கேட்கின்றோம், தியானிக்கின்றோம். அதில் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நாம் மிகுந்த ஆர்வத்தோடு படித்து பார்த்து இந்த புனிதரை போன்று நானும் மனமாற்றம் அடைய வேண்டும், இந்த புனிதரை போன்று என்னுடைய வாழ்வையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலரை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அந்த வரிசையிலே தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக கடவுளே வேண்டாம் என்று நினைத்த ஒருவர், என்னுடைய வாழ்வே இன்று கடவுளால் தான் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு மனம் மாற்றமடைந்த ஒரு புனிதரை நாம் திரு அவை வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த புனிதருடைய பெயர்தான் 354 430 வரை வாழ்ந்த புனித அகஸ்தினார். தன்னுடைய பகட்டான வாழ்வு, தான் மேற்கொள்ளுகிற பணிகள், பணம், பதவி, பட்டம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக இவற்றில்தான் நிறைவு இருக்கிறது என்று தேடி திரிந்த ஒரு மனிதராக இருந்தவர் புனித அம்புரோசாரினுடைய அந்த சொற்களை கேட்டவுடனேயே அவர் எந்த வார்த்தையை சொன்னார்? ஆண்டவரின் வார்த்தையை அங்கே சொன்னார். ரோமேயர்களுடைய திருமுகம் 13:11-14 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வாயாக என்று தன்னுடைய செவிகளுக்கு கேட்கும் வண்ணமாக புனித அம்புரோசியார் சொன்னதை அகஸ்தினார் கேட்டார், உள் வாங்கினார். அதை மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய செவிகளில் கேட்கும் வண்ணமாக அவர் அங்கே கேட்டுக்கொண்டே இருந்தார். அங்கேதான் நிகழ்கிறது மன மாற்றம். இதுவரை அகஸ்தினார் எது நிறைவு என்று தேடி தேடி திரிந்தாரோ அவையெல்லாம் வெறுமையின் அடையாளங்களாக அங்கே அவருக்கு உணர்த்தப்படுகிறது. எனவேதான் ரோமேயர்களுடைய திருமுகம் 13:14 இறை வார்த்தைகளிலே இவ்வாறாக அவருக்கு சொல்லப்படுகிறது. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காம வெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக, இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற புனித பவுலின் வார்த்தைகளை அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த கேட்டலின் விளைவாக என் வாழ்க்கையில் இதுவரை நான் அனுபவித்த எல்லாமே வெறுமையாக, வெறுமையின் அடையாளமாக, வெறுமையினுடைய மாயையாக அங்கே இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்ததால் புனித அகஸ்தினார் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர்தான் என்னுடைய வாழ்வின் நிறைவு என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக கையளித்து கடவுளிடத்திலே தஞ்சம் புகுகிறார். இறையேசுவில் இனியவர்களே, மனிதருடைய வாழ்வு என்பது நிறைவானதாக நிறைவு மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் ஆசை. ஒரு சில மனிதர்கள் பணம்தான் நிறைவு என்று போகின்றோம். ஒரு சில மனிதர்கள் பதவிதான் என்னுடைய நிறைவு என்று செல்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் நிலபுலன்களையும் சொத்து சுகங்களையும் சேர்த்து வைப்பதில்தான் என்னுடைய நிறைவு என்று செல்கின்றோம். ஒரு சில மனிதர்கள் எதை நோக்கி செல்லுகிறோம், இந்த உலகப் போக்கிலான காரியங்களிலும் களியாட்டங்களிலும் நான் குடிகொண்டிருந்தால் அதுதான் என்னுடைய நிறைவு என்று நாம் தொடர்ந்து பயணிக்க விரும்புகின்றோம். ஆனால் இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் இன்றைய நாளிலே எது நிறைவு என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். எவையெல்லாம் நாம் நிறைவு என்று தீர்மானித்து இந்த உலகிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ, அல்லது எதெல்லாம் நிறைவு என்று நம்முடைய எண்ணத்தில் தோன்றுகிறதோ, அவற்றின் அடிப்படையிலே வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டிருக்கின்றோமே, அவற்றையெல்லாம் கடவுள் நிறைவு இல்லை என்பதை இன்றைய நாள் வழிபாடு வழியாக நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். தொடக்க நூலிலே 1 அதிகாரம் 9:1-19 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே கடவுள் இந்த உலகை படைக்கிறார். இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது எவற்றையெல்லாம் அவர் படைத்தார் என்பதை மிக ரம்மியமான வடிவத்திலே கொடுக்கிறார். ஒளியை படைக்கிறார், இருளை படைக்கிறார், வானத்தை படைக்கிறார், நீர் திரளை படைக்கிறார், நிலத்தை உருவாக்குகிறார், கனிதரும் பல மரங்களையும் விதை தரும் செடிகளையும் புற்பூண்டுகளையும் அங்கே படைக்கிறார். இறைவன் இவற்றெல்லாவற்றையும் படைத்து அவையெல்லாம் நல்லது என்று காண்கிறார். இந்த படைப்பை அவர் உருவாக்குவதற்கு முன்பாக தொடக்க நூலினுடைய 1 அதிகாரத்திலே 1-3 இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம், கடவுள் உலகத்தை படைக்கின்ற பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆக இந்த அழகான உலகத்தை கடவுள் படைப்பதற்கு முன்பாக அங்கே ஒரு வெறுமை நிரம்பி இருந்தது. அந்த நிரம்பி இருந்த வெறுமையை ஆண்டவர் அகற்றிவிட்டு இந்த நிறைவான உலகத்தை படைக்கிறார். இந்த நிறைவினுடைய நீட்சியாக மனித குலத்தை படைக்கிறார். மனிதனை எவ்வாறு படைக்கிறார், தன் சாயலிலும் உருவிலும் படைக்கிறார். ஆக மனிதனை படைத்த கடவுள் இந்த மனிதன் வெறுமையாக இருக்கக்கூடாது, மாறாக நிறைவாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வாழுங்கள், வளருங்கள், எல்லா விதமான நலன்களால் நிரம்ப எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் ஆற்றுங்கள் என்று கடவுள் அங்கே இந்த உலகத்தை படைக்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, வெறுமையற்ற நிலையிலிருந்து ஆண்டவர் அருளும் ஆசீரும் மன்னிப்பும் இரக்கமும் படைகளின் மாட்சிமையும் நிரம்பும் வண்ணமாக இந்த உலகை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பின் சிகரம்தான் மனிதன். ஆனால் என்ன நிகழ்ந்தது என்றால், கடவுள் எல்லாவற்றையும் மனிதரிடத்திலே கொடுத்து அதனதனுக்கு அவன் என்ன பெயரிடுவானோ அவற்றையே ஆசீராக வழங்கி, நீ நன்றாக வாழ், நிறைவாக வாழ் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் நம்முடைய முதல் பெற்றோர் செய்த பாவத்தின் விளைவாக அவர்கள் இந்த நிறைவான வாழ்வை இழந்தவர்களாக அன்றைய நாளிலே மாற்றப்பட்டார்கள். இதைத்தான் தொடக்க நூல் 6:5 இறைவார்த்தையிலே இவ்வாறாக வாசிக்கிறோம், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்கியிருப்பதையும் ஆண்டவர் கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆகவே நிறைவாக வாழ வேண்டும் என்று மனிதரை படைத்த கடவுள், இந்த மனிதன் நிறைவற்ற தன்மையோடும் தீமையின் ஆதிக்கத்தோடும் தீமையின் அடிப்படையிலும் வாழ்வதால் அவன் மீண்டுமாக வெறுமை நிலைக்கு மாறுவதை கடவுள் கண்ணுற காண்கிறார். இந்த கண்ணுற காண்கிற நிலையின் நீட்சியாகத்தான் இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தன வாழ்வே அங்கே அமைகிறது. எனவேதான் வெறுமையில் உழன்று கொண்டிருக்கிற அந்த மக்களை தேர்ந்தெடுத்து வழி நடத்தி மோசே, ஆரோன், யோசுவா என்று அவர்களின் வழியாக கடவுள் தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து வெறுமை என்ற சூழலிலிருந்து நிறைவை நோக்கி அவர்களை கடந்து செல்ல வருகிறார். எனவேதான் செங்கடலை கடக்கிற அந்த நிகழ்வும் கூட இந்த வெறுமையான தரையிலே கடவுளின் அருள் நிரம்பி வழிவதால் மதில் சுவர்கள் இருபுறவும் எழும்பி இருப்பது போல ஆண்டவர் உங்களை வழிநடத்தி வருகிறார் என்கிற சிந்தனையே அங்கே கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த பாலை நிலத்திலே செத்து போகவா வந்தோம், அரை வயிறு கஞ்சி கூட இல்லாமல் நாங்கள் இங்கே இறந்து போகவா வந்தோம் என்று சொல்லி மக்கள் வேதனையோடும் துன்பத்தோடும் ஆண்டவரை நோக்கி சாபமொழிகள் எழுப்பிய பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த மக்களுக்கு, நான் நிறைவான வாழ்வை நோக்கி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பலவிதமான அடையாளங்களை அங்கே அவர்களுக்கு காட்டுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்ப்பது மிக ஒரு அழகான அருமையான புரிதலை நமக்கு கொடுக்க விரும்புகிறது. இயேசு படகை விட்டு இறங்கி வருகிறார். அங்கே வருகிற பொழுது இவர் இயேசு என்பதை மக்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இயேசு இன்னார் என்று மக்கள் அறிந்து கொண்டதால் அவரை நோக்கி செல்கிறார்கள். நோயாளர்கள், உடல் நலம் குன்றியவர்கள், இவர்களெல்லாம் நகர்களிலும் பட்டிகளிலும் எல்லா திசைகளிலிருந்தும் கொண்டு வருகிறார்கள். மேலாடையின் ஓரத்தையாவது தொட்டால் நாங்கள் நலமடைவோம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி விரும்பியவர்களை இயேசு தொடுகிறார், குணமடைகிறார்கள் என்பதுதான் நற்செய்தியின் சுருக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை சற்று ஆழமாக புரிந்து பாருங்களே. இந்த நோயாளர்கள் சுகமானவர்களாக இருந்திருந்தால் வந்திருக்க மாட்டார்கள். இந்த உடல் நலம் குன்றியவர்கள் உடல் நலத்தோடு வாழ்ந்திருந்தார்கள் என்றால் வந்திருக்க மாட்டார்கள். இயேசுவின் ஆடையின் ஓரத்தையாவது நாங்கள் தொட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரிடத்தில் விளங்கிய வல்லமையை கண்டு மகிழ வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக வலுவற்றவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த நோய், இந்த உடல் நலமற்ற தன்மை, இந்த ஆண்டவரை தொட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர்கள் எல்லாம் வலுகுறைந்தவர்களாக, வலுவற்றவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, புறம் தள்ளி வைக்கப்பட்டவர்களாக, நோய் என்கிற அடைமொழியிலே ஆண்டவரிடத்திலே அணுகி வராதவாறு, ஆலயத்திற்குள்ளே நுழையாதவாறு அவர்களெல்லாம் மாற்றப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த நோய் என்பது வெறுமையின் அடையாளமாக அங்கே இருக்கிறது. ஆண்டவரை சந்திக்க, அவர் அருளை பெறுவதற்கு, அவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு தடையாக பல மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். எனவே இந்த மனிதர்களெல்லாம் நோயால் அவதிப்பட்ட சூழலிலும் தங்கள் வாழ்வு வெறுமையாக இருக்கிறதே என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே நிறைவு, நிறைவான வாழ்வு கடவுளிடத்தில் இருக்கிறது, அது இயேசுவிடத்திலே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களாக ஓடோடி சென்று இயேசுவிடத்திலே அங்கே வருகிறார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களை, இதைத்தான் சாமுவேல் முதல் நூலிலே 2:9 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று. தன்னை நம்பி வந்த அந்த மக்களை எல்லாம் இயேசு என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார், குணப்படுத்துகிறார், வலிமையை கொடுக்கிறார், வல்லமையை பொழிகிறார், நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அங்கே கொடுத்து வெறுமையின் பக்கமாக சாய்ந்து நின்ற அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் தன் தோளின் மீது சாய வைத்து நிறைவை கொடுத்து மகிழுகிறார். எனவேதான் அந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவர் தங்களை குணப்படுத்தினார் என்பதை சொல்கிறார்கள். இறையேசுவில் இனியவர்களை, நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே எதையெல்லாம் நிறைவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவையெல்லாம் நிறைவு இல்லை என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நாம் பயன்படுத்துகின்ற தகவல் தொடர்பு சாதனங்களாக இருக்கட்டும், அல்லது பயன்படுத்துகிற தங்க ஆபரண நகைகளாக இருக்கட்டும், அல்லது நாம் பெற்ற பட்டங்களாக இருக்கட்டும், வகிக்கின்ற பதவிகளாக இருக்கட்டும், படிக்கின்ற சூழலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவை எல்லாமே நிறைவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நிறைவு கிடையாது. அது நிறைவு என்ற மாயையை நம் கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு இதுதான் உன்னுடைய உலகம், இதில் மகிழ்ந்திரு என்று சொல்லி நம்மை அழைத்து செல்லுகிறதே ஒழிய அதில் நிறைவு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாத மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அப்படி என்றால் எதில் நிறைவு இருக்கிறது? முழுமையான நிறைவு என்பது ஆண்டவரிடத்தில்தான் இருக்கிறது. இந்த நிறைவான வாழ்வை தான் கொடுப்பதற்காக இயேசு வந்தார். இதைத்தான் யோவான் அற்செய்தி 10:10 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொன்ன நல்லாயனாம் இயேசுவிடத்திலே நாமும் இன்றைய நாளிலே தஞ்சம் புகு வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, இந்த நிறைவான வாழ்வை நாம் பெற்று மகிழ வேண்டும் என்றால் 3 வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக ஆவிக்குள் நுழைய வேண்டும். கலாத்தியர்களுடைய திருமுகம் 6:8 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர் என்று பார்க்கிறோம். ஆக இந்த தூய ஆவியை துணையாளராக கொடுத்த கடவுள், இந்த தூய ஆவியை யாரெல்லாம் தன்னுடைய துணைக்கு அழைத்து செல்கிறார்களோ, அந்த ஆவிக்குள்ளே முழுவதுமாக தங்களை கையளித்து ஜெபிக்கிறார்களோ, நடைபயில்கிறார்களோ, வேண்டுகிறார்களோ, அவர்கள் அனைவரும் வெறுமை என்பதை அடையாளம் கண்டுகொண்டு நிறைவை நோக்கி பயணிக்கிறார்கள். 2வதாக யார் ஒருவர் ஒளியின் மக்களாக திகழ விரும்புகிறார்களோ அவர்கள் நிறை வாழ்வை பெறுகிறார்கள். இதைத்தான் தெசலோனிக்கர் எழுதிய 1 5 8 பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம், நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்வோம், மீட்பு பெறுவோம் என்பதை என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராக அணிந்து கொள்ளுங்கள் என்று புனித பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் நிறைவான வாழ்வு பெற வேண்டும் என்றால் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இறுதியாக நாம் நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்றால் துன்பத்தில் பங்கேற்க வேண்டும். இதைதான் பேதுரு தன்னுடைய 1 4 இவ்வாறாக சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராத விதமாக நேர்ந்துவிட்டது என வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் ஆண்டவருடைய துன்பத்தில் தங்களையே இணைத்து கொள்கிறார்களோ அவர்கள் நிறைவான வாழ்வை நோக்கி பயணிக்கிறார்கள். இப்படியாக வெறுமையாக இருக்கிற நம்முடைய சூழல்கள் நிறைவை நோக்கி பயணிக்கிறதென்றால் ஆண்டவரே நிறைவு என்பதை நாம் மனதார ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இவ்வாறாக நமக்கு ஆசீர் வழங்குகிறார். குருந்தியர்களது 2:9 இறைவார்த்தையில் பார்க்கிறோம். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். வெறுமையை நாம் விரட்டிவிட்டு நிறைவான ஆண்டவரை நோக்கி அடியெடுத்து வைப்போம். அப்பொழுது நிறைவான ஆண்டவர் என்றென்றும் நிறைவான வாழ்வை நமக்கு வழங்குவார். ஆமீன்.